நமக்கெல்லாம் மகாபரிவாளை பற்றி எல்லாரும் அவள் அனுபவங்களை பகிர்ந்துக்கும் போது நமக்கு இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்கலையே, இந்த மாதிரி ஒரு பொள்ளாச்சி ஜெயம்பாட்டி மாதிரியோ ஒரு தியாகு தாத்தா மாதிரியோ இப்படி நம்ம மகாபரிவாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதும் அவளோட நெருங்கி இருந்து அவளை அனுபவிக்கலையே அப்படின்னு ரொம்ப குறையாக வருது. ஆனால் என்ன பண்ணுறது, அதுக்கு ஒரு சமாதானம் நான் சொல்கிறேன். இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் 11வது ஸ்கந்தத்தில் உத்தவ கீதைன்னு ஒன்று வருது. அது கிருஷ்ண பரமாத்மா 125 வருஷம் அவருடைய பூமியில் தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணிட்டு வைகுண்டத்துக்கு போகிறார். அப்போ உத்தவன் போய் நமஸ்காரம் பண்ணி சரணாகதி பண்ணி எனக்கு புரிகிற மாதிரி ஒரு உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு கேட்குறார். அந்த உத்தவருக்கு கிருஷ்ணர் பண்ண உபதேசங்கள் உத்தவ கீதைன்னு சொல்கிறார். அதுக்கு வந்து தனியான ஒரு ஏத்தம். அந்த மாதிரி நம்மெல்லாம் நம்முடைய சின்ன வயசில் மகாபரிவா, சிவன் சார், கோவிந்த தாமோதர சுவாமிகள்லாம் பழுத்த பழமாக இருக்கும்போது அவள் பண்ண உபதேசங்களை கேட்டு அது நம்ம காதில் விழுந்திருக்கு. அது வந்து உத்தவ கீதை மாதிரி ஒரு அதுக்கு ஒரு தனி ஏத்தம் அப்படின்னு ஒரு சமாதானம் படுத்திப்போம். இன்னொன்று, நம்மெல்லாம் வந்து நெருங்கி பழகியிருந்தால் கூட ஒரு கோவிந்த தாமோதர சுவாமிகள் மேட்டூர் சுவாமிகள் மாதிரிலாம் நம்ம பணிவாக கைங்கரியம் பண்ணியிருப்போமான்னு தெரியல. நம்ம அம்மா அப்பாட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோம், அப்படி அவளோட பெருமையை புரிஞ்சால் நடந்துக்கிறோம், அந்த மாதிரி ஏதாவது அபச்சாரம் கூட பண்ணிக்கலாம், அது இல்லாமல் பொழிச்சதேன்னு ஒரு சமாதானம் பண்ணிக்கலாம். அந்த உத்தவ கீதைக்கு அதில் முதல்ல கிருஷ்ணர் உத்தவர்கிட்ட சொல்கிறார், எங்களுடைய பூர்வீகர்கள் கூட்டஸ்தர்களான யது மகாராஜா தத்தாத்திரேய மகாயோகிக்கிட்ட அவருடைய அந்த பேரானந்தத்தில் இருக்கையிலே அதோட ரகசியம் என்னன்னு கேட்டபோது தத்தாத்திரேய மகாயோகி 24 குருமார்களை பற்றி, குருக்களை பற்றி சொல்கிறா அப்படின்னு ஒரு அந்த 24 குருக்கள் அப்படின்னு ஒரு விஷயம் வருது. இதை வந்து சுவாமிகள் ரொம்ப அழகாக சொல்வார். அதை இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த 11வது ஸ்கந்தம் முழுக்க சன்னியாசிகள் கேட்கணும்னு சொல்லி மகாபிரிவா சுவாமிகள்கிட்ட பிரவச்சனம் கேட்கும்போது மற்ற சன்னியாசிகள் எல்லாமே போய் சொல்லு, இந்த 11வது ஸ்கந்தத்தை கேட்க வர சொல்லு அப்படின்னு சொல்லுவாளாம். அவ்வளோ அது விசேஷம். இந்த யது மகாராஜன் தத்தாத்திரேய மகாயோகியை பார்க்கும்போது நமஸ்காரம் பண்ணி கேட்குறான், நீங்கள் வந்து பலிஷ்டடாக இருக்கள், ஹெல்த்தியாக இருக்கள், ரொம்ப புத்திமானாகவும் இருக்கள், ஆனால் ஒரு காரியம் பண்ணுறதில்ல, ஆனால் நீங்கள் வந்து எங்களை மாதிரிலாம் இந்த சம்சார தாபத்தில் தவிக்காமல் பேரானந்தத்தில் இருக்கள். ஒரு காட்டுத்தீயில் எல்லா மிருகங்களும் அவஸ்தப்படும்போது ஒரு யானை மட்டும் தப்பிச்சு போய் கங்கையோட ஒரு மடுவில் ஜலத்துக்குள்ளே இருந்தால் எவ்வளோ ஆனந்தமாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கீள், துக்க கலப்பில்லாத ஆனந்தத்தில் இருக்கீள், அது எப்படின்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கோ அப்படின்னு கேட்குறார். இந்த துக்க கலப்பில்லாத ஆனந்தம் அப்படிங்கிறது அந்த வார்த்தை சொல்லும்போது, ததானோ மந்தாரஸ்தபக பரிபாட்டீம் நகருச்சா வஹந்தீப்தாம் ஷோணாங்குழி பட்டலச்சாம் பேயகலிகாம் அசோகோல்லாசன்ன பிரச்சுரயது காமாட்சிசரணா விகாசோ வாசந்த சமயவதே சர்வதைதே அப்படின்னு ஒரு மூக்கவஞ்சதி பாதாரவிந்த சதகத்தில் 66வது ஸ்லோகம். அம்மாவனுடைய நகக்காந்தி வந்து மந்தார புஷ்பம் போல் இருக்கு, விரல்கள் வந்து மந்தாரஸ்தபகவரி பாட்டியும் நக்கருச்சா வஹந்தீப்தாம் ஷோணாங்குழி பட்டலச்சாம் பேயகலிகாம் சம்பக புஷ்பம் போல் சகச்சவேல்னு இருக்குது. இதெல்லாம் பார்த்தோன்னே பாதங்கிற வசந்த ருத்து வந்தோடனே இந்த மலர்கள்லாம் மலர்ந்தெடுத்துன்னு தெரியுது. என் மனசில் அசோகோல்லாசம், அசோக புஷ்பங்களையும் மலரச் செய்யட்டும் அப்படின்னு ஒரு அர்த்தம் வசந்த ருத்து. அசோகோல்லாசங்கிறதுக்கு சோகமே இல்லாத, துக்க கலப்பில்லாத ஆனந்தத்தை உன்னுடைய பாதம் தரட்டும் அப்படின்னு இந்த இடத்துல சுவாமி சொல்வார். துக்க கலப்பில்லாத ஆனந்தங்கிறது ஞான ஏற்பாட்டை தான் கிடைக்கும். அது மாதிரி அம்பாள சரண தியானம் ஞானத்தை கொடுக்குங்கிறத கவி இவ்வளோ அழகாக சொல்கிறார் அப்படின்னு சொல்வார். அந்த யோகி தத்தாத்திரேய மகாயோகி, எனக்கு ஞானம் இருக்குது அதனால தான் நான் ஆனந்தத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லலை. அவர் சொல்கிறார், எனக்கு 24 குருமார்கள், அவள்கிட்டேருந்து நான் படிப்பினை தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி உலகத்தில் பார்த்த இடத்துலேருந்தெல்லாம் ஒரு படிப்பினை தெரிஞ்சுக்கணுன்னாலே எவ்வளோ பணிவோ வேணும். அந்த ஹியூமிலிட்டிங்கிறதே இந்த ஈகோ இல்லாமல் ஒவ்வொன்றிலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த குணமே வந்து பாதி ஆத்ம ஞானம். மகாபிரிவா ஒரு வாட்டி காசிக்கு போயிருந்தபோது அந்த பண்டிதர்கள்லாம் சில பேர் வந்து, உங்களை என்ன ஜெகத்குருங்கிறாளே, நாங்கள்லாம் ஒன்றும் உங்களை குருன்னு நினைக்கலையே, அது எப்படி நீங்கள் ஜெகத்குருவாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறா. பெரியவா வந்து, அதில் நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டேன், நான் ஜெகத்துக்கே குரு கிடையாது, இந்த ஜெகத்தே எனக்கு குரு. இங்கே பாருங்கள், ஒரு குருவி கூடு இருக்குது, இந்த குருவி கூடு வந்து அந்த குருவிக்கு ஒரு கிரியாசக்தி இருக்குது, இவ்வளோ அழகாக ஒரு கூடு கட்டுறது, இந்த மாதிரி நம்மால் பண்ண முடியுமோ, அதனால் அதுலேருந்து அதை கற்றுட்டேன். இப்படி எல்லாத்துக்கிட்டேருந்து நான் விஷயங்கள் கற்றுக்கிறேன், அதனால் ஜெகத்து எனக்கு குரு அப்படின்னு சொல்கிற அவன் நமஸ்காரம் பண்ணி மன்னிச்சுருங்கோ, உங்களுடைய பெருமை தெரியாமல் கர்வமாக பேசிட்டோம், நீங்கள் தான் ஜெகத்குரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். அப்படி அந்த எல்லாத்துலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்கலாங்கிறது வந்து மகாபிரிவாக தான் ஞாபகம் வருது. இந்த தத்தாத்திரேய மகாயோகியும் அந்த மாதிரி சொல்கிறார். அதில் இந்த 24 முதல்ல என்னென்னா, பூமி ஜனனி பிருத்திவி காமதுக்காஸ்தே ஜனகோ தேவஹா பரமதயாளு அப்படின்னு மைத்ரீம் பஜத பெரியவா சொல்லியிருக்கா இல்லையா. அந்த ஜனனி பூமி தேவி வந்து பூமி தாய், அவள் வந்து பூமியை வெட்டுறோம், குண்டு வச்சு வெடிக்கிறோம், என்னென்னமோ பாடுபடுத்துகிறோம், ஆனால் பூமி வந்து எல்லாத்தையும் பொறுத்துண்டு நமக்கு தானியங்களையும் மரங்களையும் இன்னும் தங்கம் வெள்ளிங்கிற எல்லா செல்வங்களையும் கொடுக்குறா. அப்பேற்பட்ட அந்த குணத்தை வந்து பூமிகிட்டேருந்து கற்றுக்கணும், கஷ்டத்தை பொறுத்துக்கணும், நம்மளை கஷ்டப்படுத்துகிறவாளுக்கும் நன்மை செய்யணும் அப்படின்னு. இதை கேட்கும்போது எனக்கு வந்து இந்த தியாகு தாத்தா ஒன்று சொல்வார், அது ஞாபகம் வருது. சின்ன வயசுலேயே பிரிவாக ஆட்கொண்டு அவரை அழிச்சின்னு போய் அவரை வந்து 15 தன்னிட்ட சர்வீஸ் பண்ண வச்சு அப்புறம் நீ கிரகஸ்தாசிரமத்தில் போகணும், அதனால் வேலைக்கு போகணும்னு அனுப்பிச்சுறார். அப்படி நெருங்கி பழகி பெரியவாளுடைய பக்தி வைராக்கியம் எல்லாம் தெரிஞ்சவர் அவர். அவர் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கழித்து பெரியவாட்ட வரும்போது பெரியவா வந்து அந்த அவருடைய மனைவி கிட்ட தனியாக பிரசாதம் கொடுக்குறார். இது இவருக்கு வந்து ஏதோ மாறுபாடாக மனசில் பட்டு கோபம் வந்துடுத்து, எல்லா சன்னியாசிகளும் இப்படி தான் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணி அவர் வந்து பஸ் ஸ்டாப் போகும்போது திட்டிகிட்டே வர்றார். மனசு வேறுபாடு வந்துடுத்து, பெரியவாட்டே போகல. அப்புறம் எல்லாம் சரியாகி 1 கழிச்சு இதெல்லாம் மறந்தே போயிருந்தவருக்கு பெரியவாட்ட வரார். அப்போ பெரியவா சொல்கிறா, இவனுக்கு த்விகலத்திர தோஷம் இருக்குது, அதாவது மனைவி காலமாகி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிற ஒரு தோஷம் இருக்குது, அந்த மாதிரி இவன் கஷ்டப்படக்கூடாதேங்கிறதுக்காக நான் வந்து இவனோட மனைவிக்கு வந்து ஒரு பிரசாதம் கொடுத்தேன், இவன் வந்து அவ்வளோ கோச்சுன்ட்டான் என்கிட்ட, இங்கேருந்து பஸ் ஸ்டாப் போகிற வரைக்கும் எனக்கு சஹசிரநாமம் பண்ணியிருக்கான், அர்ச்சனை பண்ணியிருக்கான், அப்படின்னு திட்டிருக்கான் என்ன அப்படின்னு பெரியவா சொல்கிறா சிரிச்சுண்டு. இவர் வந்து ஃபீல் பண்ணி நமஸ்காரம் பண்ணார். இந்த இது வந்து 35 அப்புறம் 90 வரைக்கும் இவர் வந்து பெரியவா வந்து அவ்வளோ கருணை காமிச்சிருக்கா. இன்னொருத்தரும் நம்மளை இந்த மாதிரி தப்பாக நினச்சா நமக்கு எவ்வளோ கோபம் வரும், அதை பெரியவா பொறுத்துண்டாங்கிறது மாதிரி அதுக்கப்புறமும் அப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கா. இந்த மாதிரி ரொம்ப பூமியாட்டம் பொறுமையாக இருக்கணும்னு தெரிஞ்சுட்டேன் அப்படிங்கிற தத்தாத்திர யோகி. இது முதல் குரு. அப்புறம் வாயு. வாயு வந்து ஒரு மல்லிகைப்பூ தோட்டத்து வழியாக போனால் அதோட மல்லிகைப்பூ வாசனை அடிக்கிறது, அடுத்து ரோஜா தோட்டத்து வழியாக போனால் ரோஜா வாசனை அடிக்கிறது, வேறு துர்நாற்றம்னா அதுவும் வந்துடுது. அதாவது வாயு வந்து எதுக்காக கவலைப்படுறதோ, என்னுடைய மல்லிகைப்பூ வாசனை போயிடுத்து அப்படின்னு கவலைப்படுறதோ, அந்த மாதிரி நம்ம வந்து எல்லாரோடையும் பழகலாம், அவளுடைய குணங்கள் நம்ம மேலே படக்கூடாது. அது மாதிரி ஒரு நாள் ஏசி அடுத்த நாள் கொசுக்கடி அப்படின்னா எல்லாம் இப்போ இதில் ஏசியில் பற்று வச்சா தானே கொசுக்கடி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி எதையும் பற்று வைக்கக்கூடாதுன்னு வாயுவை பார்த்து கற்றுட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது ஆகாசம். ஆகாசங்கிறது வாயு வந்து நம்ம ஃபீல் பண்ணுறோம், உடம்பு மேலே படுறது, உள்ளுக்குள்ளே மூச்சு காற்றா போயிட்டு வருது, அதே மாதிரி தான் ஆகாசமும். நம்ம நிமிந்து பார்த்தா வானத்தில் தெரியறது ஆகாஷம்னு நினைக்கிறோம். ஆகாசங்கிறதும் சர்வவியாபி, எங்கும் இருக்குது, நமக்கு உள்ளும் புறமும் இருக்குது. அதுதான் அதே மாதிரி தான் பகவானும். பகவான் எங்கும் நிறைஞ்சிருக்கார். ஆனால் ஆகாசங்கிறது எதுலேயும் ஈசிக்கிறது இல்லை. அந்த மாதிரி நம்ம உலகத்தில் எதுலேயும் பற்று வைக்காமல் பகவத் புஜனம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆகாசத்தை பார்த்து கற்றுட்டேன், பிரம்மஸ்வரூபமாக ஆயிடலாம் அப்படின்னு சுவாமிகள் சொல்கிறார். அடுத்தது ஜலம். இந்த ஜலத்தில் வந்து ஒரு ஆத்தங்கரையில் குளத்தில் எங்கே ஜலத்தை பார்த்தாலும் மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி பார்க்குறதுக்கு பழகிறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கணும் நாம் அப்படின்னு கற்றுட்டேன். சில பேர் எப்போ பார்த்தாலும் கோச்சுட்டே இருப்பா, வள்ளுவள்ள நுழுவா, இல்லை வருத்தப்பட்டுட்டே இருப்பா, எப்போ பார்த்தாலும் மூடியாக இருப்பா, அப்படி இருக்கக்கூடாது. ரொம்ப உல்லாசமாக இருக்கணும், எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும். நம்ம மட்டும் வந்து பேசினா பழகினா அவளுக்கு ஆனந்தம் ஏற்படணும். இன்னொன்று, ஜலத்தை குடித்தா தாப சாந்தி ஏற்படுறது, தாக சாந்தி ஏற்படுறது. அந்த மாதிரி நம்மள்கிட்ட வந்து பழகினா அவளுக்கு பகவானுடைய நாமங்களையும் இந்த பெரியவாளுடைய சரித்திரம், சிவன் சாரோட சரித்திரம், சுவாமியோட சரித்திரம், பகவானோட சரித்திரம் இதையெல்லாம் சொல்லி அவளுக்கு தாபசாந்தி ஏற்படுத்தணும். இதாக முடிஞ்ச உபகாரம் பண்ணி அது மூலமாக தாபசாந்தி ஏற்படுத்தணும். நம்மோடு பழகிறதுனால அவள் தூய்மை அடையும், ஜலத்தை வச்சு குளித்தா தூய்மை அடைகிற மாதிரி. நம்மோட பழகிறதுனால அவள் வந்து நல்ல விஷயங்கள் தெரிஞ்சு மனசு தூய்மை அடையும்படியாக நம்ம நடந்துக்கணும். அடுத்தது நெருப்பு. நெருப்பு எதை போட்டாலும் ஜீரணம் பண்ணிடுறது. அந்த மாதிரி யாராத்தில் சாப்பிட்டாலும் எதை சாப்பிட்டாலும் ஜீரணம் பண்ணுற அளவுக்கு நமக்கு தபஸ் ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து சுவாமிகள் சொல்லார், நம்ம சிவன் சார் மாதிரி அப்படின்னு சொல்லுவார். சிவன் சார் எங்கே வேணால் எது வேணால் கிம் போக்தவியம் கிம போக்தவியம் அப்படி எங்கே வேணால் சாப்பிடுவார். ஒரு தீக்குச்சி வந்து ஈரமாக இருக்கிற பிறகு கட்ட மேலே போட்டால் அணைஞ்சு போயிடும். அதே ஒரு காட்டு தீனா பச்சை மரம் கூட பசுமாயிடும். அந்த மாதிரி நம்ம வந்து பத்து காயத்ரி தான் பண்ணுறோம்னா இங்கே சாப்பிட்லாமா அங்கே சாப்பிட்லாமான்னு பார்க்கணும். பரம பக்தனாக இருந்துட்டா சிவன் சார் மாதிரி எல்லாத்தையும் ஞானாக்னி வந்து எல்லாத்தையும் எரிச்சிரும் அப்படின்னு சொல்கிற சுவாமிகள். அடுத்தது சந்திரன். சந்திரன் வந்து வளர்றது தேயறது, அந்த வளர்றது சந்திரன் தேயறதில்ல, அந்த பிறைகள் தானே அதோடய கலைகள் தானே தேஞ்சு வளர்றது. அந்த மாதிரி இந்த உடம்பு ஒவ்வொரு பருவத்தில், இளமை பருவத்தில், முதுமை பருவத்தில் மாறுறது. அதே மாதிரி ஸ்தூலமாகறது, குண்டாகிறது, ஒல்லியாகிறது, இதெல்லாம் உடம்புக்கு தானே தவிர உள்ளே இருக்கிற ஆத்மாக்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இது வந்து இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமான உபதேசம்னு தோன்றுறது. ஏன்னா இன்னொன்று, இங்கே இருக்கிற 24 சன்னியாசிகளுக்குன்னு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இதில் ஒரு பாடம் இருக்குது. அந்த மாதிரி இந்த உடம்போட பருமன் ஒல்லியை பற்றி எவ்வளவு கவலைப்படுறான் இந்த காலத்தில். அது உடம்பு வாகுன்னு ஒன்று இருக்குது, இவ்வளோ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். சந்திரன் கிட்டேருந்து சூரிய பகவான், சூரிய பகவான் அங்கே நிஜ சூரியன் ஆகாஷில் இருக்குது, ஒரு டப்பில் சூரியன் அதோட இந்த பிரதிபலிக்கிறது. இந்த டப்பு தண்ணியை கூட்டிட்டா இங்கே இருக்கிற சூரியன் மறைஞ்சிடுமே தவிர நிஜ சூரியனுக்கு ஏதாவது ஆபத்து உண்டோ? அந்த மாதிரி பரமாத்மா அகண்டமானவர், அவர் எல்லா ஜீவராசிகளிலும் துளி துளியாக தெரிகிறார். இங்கே இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் அழிஞ்சாலும் சரி, பகவான் அவ்வியம், அழியாத வஸ்து அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சூரியனை பார்த்து அப்படின்னு சொல்கிறார். இந்த வேறு ஒரு இடத்துலேருந்து சுவாமிகள் சொல்வார், சூரியன் வந்து ஜலத்தை இழுக்கிறான், வேற எங்கேயோ கொண்டு போய் விடுறான். அந்த மாதிரி நம் மூலமாக நம்ம சம்பாதிக்கிறோம், செலவு பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஜலத்தை வந்து சூரியன் வந்து என்னோட ஜலம்னு சொல்கிறானா? அந்த மாதிரி நம்ம சம்பாதிக்கிறோம், யாரோ அதை எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணுறா, யாரோ சம்பாதிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ரொம்ப சர்ச்சை பண்ணிட்டு சிரமப்படக்கூடாது அப்படின்னு சூரியனை வச்சு ஒன்று சொல்வார். அடுத்தது மாடப்புறா. இந்த மாடப்புறா வந்து இந்த ஆண் புறாவும் பெண் புறாவும் சேர்ந்து இற தேட போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கதை ஆரம்பிக்கிறது. இந்த இடத்துல சுவாமி சொல்கிறார், இந்த காலத்து மாதிரி அப்படின்னு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாள் இல்லையோ அப்படி சொல்வார். அப்படி போயிட்டு இறைய தேடின்னு வந்து அந்த குஞ்சுகளுக்கு கொடுக்கறது, குஞ்சுகளை சாப்பிட்டோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஒரு வேடன் இவா ரெண்டு பேருமா இற தேட போயிருந்தபோது ஒரு வேடன் வந்து இந்த குஞ்சுகளை வலையில் பிடிச்சிடறான். இந்த பெண் புறா இதை பார்த்தோன்னே வருத்தப்பட்டு துக்கம் தாங்காமல் தானும் போய் அந்த வலையில் விழுந்துடுது, என்ன குழந்தை இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. அந்த ஆண் புறா வந்து இதை பார்த்துட்டு எனக்கு இந்த என்னுடைய மனைவி குழந்தை இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன்னு அதுவும் போய் வலையில் விழுந்துடுது. இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகள் ரொம்ப அழகாக ஒரு ப்ராக்டிக்கல் உபமானம் சொல்லி, இல்லைன்னா இது வந்து தியாகந்தானே ஜீவகாருண்யம் இதில் என்ன தப்புன்னு நம்ம தோணும் இந்த கதையில். ஆனால் சுவாமிகள் சொல்கிறார், இப்போ வந்து குழந்தைகள் ஃபாரின் போய்ட்றா, குழந்தைக்கு அடுத்தது மாட்டு பொண்ணு உண்டாயிருக்கா, இல்லை பையனுக்கு சமைக்க தெரில அப்படின்னு சொல்லி பின்னாடியே அம்மாவும் போகிறான். அம்மா போனோடனே இவரும் வந்து சரின்னு பின்னாடி போய்ட்றார். அங்கே போனால் ஒரு தர்ப்பணம் உண்டா, தவசம் உண்டா, சுதர்மங்கள் ஒன்றுமே கடைபிடிக்க முடியாமல் ஆத்மா வீணாக போய்ட்டுருது அப்படின்னு சுவாமிகள் இந்த மாடபுராக்கத்துலேருந்து இதை தெரிஞ்சுக்கணும், நம்ம தர்மத்தை நம்ம விடாமல் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். நான் கொஞ்ச நாள் ஃபாரின் போயிருந்தேன், எங்கள் அப்பாவை கூப்பிட்டேன், எங்கள் அப்பா கட்டாயம் வரமாட்டேன்ட்டார், அங்கே எங்கள் அப்பா கிளம்பலன்னா எங்கள் அம்மா கிளம்ப மாட்டாள், அதனால் அவள் ரெண்டு பேரும் வராமல் இருந்ததுனாலேயே நான் திரும்பி வந்தேன். அந்த மாதிரி இந்த தம்மனுடைய தர்மம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது மகான்கள்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அடுத்தது மலைப்பாம்பு. மலைப்பாம்பு வந்து ஆசையாமல் இருக்கும், இறை வந்து அது நாலஞ்சு நாள் பட்டியும் கிடைக்கும், திடீர்னு ஒரு பெரிய மிருகம் வந்ததுன்னா அதை சாப்பிட்டுக்கும், அதை வந்து ஒரு மாதம் ஜீரணம் பண்ணும். அப்படி சாப்பாடுக்கு வந்து உலக சுகங்களுக்கு நீ பரபரக்கவே வேண்டாம், அது வரும்போது வரும் அப்படின்னு வைராக்கியத்தோடு இருக்கணும், கிடைச்ச போது அனுபவிக்கணும், கிடைக்காத போது அதை பற்றி நினைக்கப்படாது அப்படின்னு மலைப்பாம்பு பார்த்து கற்றுட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது கடல். கடல் வந்து கடற்கரைக்கு போனால் நமக்கு என்ன கிடைக்கிறது, கிழிஞ்சல் தான் கிடைக்கிறது, கடலுக்கு உள்ள ரத்தினங்கள் இருக்குது. அந்த மாதிரி நம்ம உலகத்துக்கு வந்து நம் மனசுக்குள்ளே இருக்கிற ஞான வைராகியத்தை வெளிப்படுத்தக்கூடாது. பண்ணா அவன் வந்து ஏதாவது பெரிய சன்னியாசியா அப்படின்னு கேலி பண்ணி நம்மளுடைய நல்ல வழியிலேருந்து நம்ம கெடுத்துருவா, அதனால் ரத்னமான நம்முடைய மனசை வந்து அம்பாவோட சரணத்தை வைக்கணும், ஒழிச்சு வைக்கணும், அதை வந்து ஜனங்களுக்கு காமிக்கூடாது. கிழிஞ்சல் தான் கடல் காமிக்கிறது, அது மாதிரி நம்ம எல்லாரும் போல இருந்துட்டு போயிடணும் வெளியில் அப்படின்னு சொல்வார். இந்த மூக்கபஞ்சத்து ஆர்யா சதகத்தில் குசுமசர கர்வசம்பத் கோஷகிரகம் பாதி காஞ்சி தேசகதம் ஸ்தாபிதம் அஸ்மின் கதமபி கோபிதம் அந்தர்மயா மனோரத்னம், என்னுடைய மனோரத்னத்தை அம்பாவுடைய சரணங்கிற பெட்டியில் பத்திரமாக வச்சுட்டேன் அப்படின்னு சொல்வார். இந்த மூக்கபஞ்சத்தை படிக்கிறியோ இல்லையோ நல்ல மனோரத்னம், இதை வந்து ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்வார். அடுத்தது விட்டில் பூச்சி. இந்த விட்டில் பூச்சி நெருப்பை பழம்னு நினச்சி போய் அதில் போட்டு செத்து போய்டுறது. அந்த மாதிரி கண்ணுக்கு கவர்ச்சியான விஷயங்களெல்லாம் பார்த்து பத்னி புத்திராள் வஸ்திரங்கள் இந்த மாதிரி அட்ராக்ஷனில் போய் உயிரை விடக்கூடாது. அடுத்தது யானை. யானைக்கு வந்து இந்த தொடுற உணர்ச்சி ரொம்ப ஜாஸ்தி போல இருக்குது, அதில் வந்து அதுக்கு ஆசை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த ஒரு பெண் யானை இந்த பக்கம் நிறுத்தி அந்த பக்கம் காட்டில் இருக்கிற ஆண் யானை வந்து இந்த பெண் யானையை பார்த்தோன்னே நடுவில் ஒரு குழி பண்ணி வச்சுருவா, அந்த குழியில் விழுந்துடும், அதை பிடிச்சின்னு போயிடுவா. அந்த மாதிரி இந்த தொடர உணர்ச்சிக்கு வசப்பட்டு மாட்டிக்கூடாது. மான். மானுக்கு வந்து பாட்டு கேட்குறது ரொம்ப பிடிக்கும் இருக்கு. இந்த வேடன் வந்து ஒரு பாட்டு போடுவான், பாட்டு பாடுவான், அந்த பாட்டை வந்து மான் கேட்டுண்டு அப்படியே நிற்குமா, அம்பு போட்டு அடிச்சிருவானா. இந்த கிராமிய கீதத்தில் ஆசை வைக்கக்கூடாது. சுவாமிகள் சொல்கிறார், இந்த சினிமா பாட்டில் மனசை வச்சா வீணாக போய்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் தேனி. தேனி வந்து இந்த தேனை எடுக்கிறது, அதுவும் சாப்பிட்றதில்ல, யாராவது வந்து தேனை எடுக்க வந்தால் கொட்டுறது அவளை. இந்த மாதிரி லோபிகள் அது கருமிகள் வந்து பணத்தை அவள் சேர்த்து வச்சுக்கிறான், அவளும் செலவு பண்ணுறதில்ல, தனக்கும் செலவு பண்ணுறதில்ல, மற்றவாளும் கொடுக்கறதில்ல, இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சிட்டேன். அதே மாதிரி தேனை வந்து இன்னொருத்த எடுத்துன்னு போகிறான், இந்த தேன் எடுக்கிறவன் ஒரு குரு அப்படிங்கிறார். அந்த மாதிரி நீ பணத்தை சேர்த்து வச்சாலும் சரி, யாரா ஒருத்த வந்து ஒரு நாளைக்கு ரிவால்வரை காமிச்சு எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுவான் அப்படின்னு சுவாமிகள் சொல்கிறார். இல்லைன்னா ஒரு யமன் வந்துட்டான்னா எவ்வளோ சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம், அந்த மாதிரி பணத்தை சேர்த்து வைக்கக்கூடாது, அது யாராவது தான் தூக்கின்னு போகிறா அப்படின்னு சொல்லி தான தர்மங்கள் பண்ணணும், பணத்தை சேர்த்து வைக்கிறதுல ஆசை வைக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் மீன் வந்து அந்த தூண்டில் ஒரு புழு இருக்குது, அதை திங்கிறதுக்கு ஆசைப்பட்டு உயிரை விட்டுருது. அந்த மாதிரி நாக்கு சபலம் கூடாது. இந்த இடத்த சுவாமி சொல்லார், உன்னை உப்பு குறைச்சலாக போட்டுங்கிறேன் நீ கூட போண்டே இருக்கே அப்படின்னு சண்டை போடுவா, தட்டை விட்டறிவான் அப்படின்னுலாம் சொல்கிறார். நானும் சின்ன எனக்கு வந்து உப்பு கூட போடுன்னு சொல்கிறேன், குறைச்சலாக தானே போடுறேன் தானே நம்ம சண்டை போடுறோம்னு நினச்சிட்டேன். அப்புறம் குரர பக்ஷின்னு ஒன்று, இந்த பக்ஷி வந்து ஒரு மாம்ச துண்டை எடுத்துன்னு போகும்போது பெரிய அதை விட பெரிய பக்ஷிகள் கழுகு பருந்து அதெல்லாம் வந்து அதை அடிக்கிறதாம். அப்புறம் இது ஃபைட் பண்ணிட்டே இருக்கு, சண்டை போடுறது. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த மாம்சத்தை போட்டுட்டு போய் மரக்கிளையில் உட்காந்துக்கிறது, அது வரைக்கும் அடி வாங்கிட்டு அப்புறம் பேசாமல் நிம்மதியாக இருக்குது. இந்த இடத்துல சுவாமி சொல்கிறார், இந்த ரிட்டையர் ஆனோடனே கொஞ்சம் பணம் வரும், உறவுக்காரெல்லாம் அதுக்காக பிடுங்கின்ட்டுருப்பா, அது ஏதாவது ஒரு சுவாமி காரியமாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் பிங்களைன்னு ஒரு வேஷி, அவள் வந்து பகவத் அனுகிரகத்தினால அவளுக்கு வைராகியம் வருது. அப்போ அவள் சொல்கிறா, ஆசை தான் துக்கத்துக்கு காரணம், வைராகியம்தான் சுகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறா. அதனால் நம்ம ஆசையை விட்டால் தான் நிம்மதி அப்படின்னு அந்த அவளை பார்த்து கத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஒரு குழந்தை ஒரு குரு, குழந்தை வந்து இவா நம்மளை கொஞ்சினா, அதாவது ரொம்ப சின்ன குழந்தை அப்படின்னு சொல்கிறார் சுவாமிகள். அந்த சின்ன குழந்தைக்கு வந்து இவா நம்மளை கொஞ்சினா அப்படின்னு அவள் மேலே ஒரு விருப்பம், இன்னொருத்தர் வந்து நம்ம தொட்டில் இவா தட்டி விட்டா நம்ம வந்து அடிபட்டுட்டோம் அப்படின்னு அவள் மேலே வெறுப்பு, அப்படிலாம் இருக்கா தொல்லியோ. அந்த மாதிரி இந்த உலகத்தில் வந்து நம்ம குழந்தை போல் உல்லாசமாக இருக்கணும், விருப்பு விருப்பு வச்சுட்டு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு கற்றுட்டேன் அப்படின்னு சொல்கிறார். நான் நினச்சிப்பேன் அந்த மாதிரி இருந்தவா மகாபிரிவா சிவன் சார், கோவிந்த தாமோதர சுவாமி. அந்த மகாபிரிவாவுடைய அந்த வாழ்க்கை, சுவாமிகளோட வாழ்க்கை, அதெல்லாம் அந்த வாழ்க்கையோட 75 வருஷத்தோட அனுபவங்களும், அது எங்கே எவ்வளோ டீல் பண்ணியிருக்காவா. ஆனால் அவளுடைய அந்த பேச்சும் அந்த சிரிப்பும் பார்த்தா என்னமா குழந்தையாக இருக்கா இவா, என்ன ஒரு பாக்கியம் அப்படின்னு. பகவத் பஜனைங்கிறது இதை கொடுக்கும்னா அப்போ பஜனம் பண்ணலாமேன்னு நமக்கு அதில் ஆசை வருது. அப்படி ஆனந்தமாக பேரானந்தத்தில் தெளிச்சு அது ததும்பி வழிஞ்சிட்டு இருக்கும். குழந்தை மாதிரி சந்தோஷமாக இருந்தா, ஒரு விஷயத்தில் கவலை இல்லாமல் இருந்தா, அது ரொம்ப நினச்சி பார்க்குறேன் நான். அடுத்தது ஒரு பெண் குழந்தை, அது அவளோட ஒரு காரியத்துலேருந்து ஒன்று கற்றுண்டேன் அப்படிங்கிறார். அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பேசியிருக்கா, வரநாத்துலேருந்து வரபக்ஷத்துலேருந்து சில பேர் வந்திருக்காளாம் ஆற்றுக்கு. இவள் வந்து கையில் நிறைய வளையல் போட்டுருக்கா, நெல் குத்துறா. இவள் வந்து நினச்சிக்கிறாளாம், தினம் தினம் நெல் குத்தி அரிசி பண்ணி தான் இவள் சாப்பிட்றா, அன்னாடங்காச்சின்னு நினச்சிப்பா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து எல்லா ரெண்டு கையிலேருந்தும் ரெண்டு ரெண்டு வளையல் வச்சுட்டு பாக்கியை கழட்டி வச்சுட்டாலாம். அப்புறம் அந்த ரெண்டு, அது நிறைய வளையல் இருந்தால் எட்டாத்துக்கு கேட்கும், ரெண்டு வளையல் இருந்தால் கூட இங்கே வந்தவாளுக்கு கேட்குமேனு சொல்லிட்டு ஒரு வளையலில் வந்து முழங்கையிலையும் இன்னொன்று அப்படி ரெண்டும் இடிச்சுக்காத மாதிரி நகர்த்தி வச்சுட்டாலாம். இந்த இடத்துல சுவாமி சொல்கிறார், இந்த மன்றங்கள் வச்சு பஜனம் பண்ணுறோம்னு நினச்சிக்கிறா, ஓயாத சண்டை தான் போடுறா. அடுத்தது நிறைய பேர் வேண்டாம், அட்லீஸ்ட் ஸ்ருதி போகிறதுக்கு ஒருத்தர் வேண்டாமா, தனியாக உட்காந்து பாடுறது ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒருத்தரை சேர்த்துக்கிறா. இவன் என்ன பண்ணுவான், இன்றைக்கி ஏகாதசி நீ 7 மணிக்கு வா, நம்ம பாண்டரங்கன் கோயிலில் பஜனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இவன் 9:30 வருவான் இன்னொருத்தன், அப்போது என்னடா லேட்டு, சரிவா ஒரு 1:30 பஜனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்வா. அதையும் கேட்குற அப்படின்னு அவன் அவனோட ஆஃபீஸரை பற்றி திட்ட ஆரம்பிப்பான், 11 மணி ஆகிடும். அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தால் கலகம், ரெண்டு பேர் இருந்தால் கூட வீண் பேச்சில் போயிடும். பகவத் பஜனம் ஏகாந்தத்தில் பண்ணணும் அப்படின்னு சுவாமின்னு சொல்வார். அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்கார், நிறைய பண்ணியிருக்கார். நான் அதை பார்த்து ரசிச்சிருக்கேன். காத்தால் 6 மணிக்கு ஆரம்பித்தா 1 மணி வரைக்கும் வச்சுட்டு புஸ்தகத்தை படிப்பார். அவருக்கும் அந்த வால்மீகிக்கும் தான் சங்கம், அதுதான் சத்சங்கம். கஞ்சலம் வரும், அவர் வந்து எப்படி சந்தோஷப்படுறார் அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். அடுத்தது பாம்பு. பாம்பு ஒரு குரு. இந்த பாம்பு வந்து தனக்காக வீடு கட்டுறதில்லை, அது வந்து கரையான் புத்தில் போய் இருந்துக்குமா. அந்த மாதிரி வீடு கட்டுறது, சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு, இந்த வீடு கட்டுறதுங்கிறது ஒரு பெரிய சிரமம் அப்படின்னு பாகவதத்தில் சொல்லியிருக்கு அப்படிங்கிற சுவாமிகள். ஏன்னா ஜனங்கள் அதை ரசிப்பாளோன்னு. அந்த இந்த காலத்தில் வந்து இந்த 2வது வீடு அதுக்கு இயமை அப்படின்னு சொல்லியே ஜனங்கள்லாம் மாட்டிக்கிறான். அந்த ஒருத்தர் கட்டின வீட்டில் போய் வசிச்சுட்டா, ஒரு 2-3 வருஷம் ப்ராஜெக்டாக ஒரு வீடு கட்டுறது, வீடு கட்டுறதுன்னு அதை பற்றி கவலைகள், அதை பற்றி அந்த கடன் தொல்லைகள் அப்படின்னு ஒரு கவலை இல்லாமல் இருக்கும். அடுத்தது ஒரு பானத்தை ஒருத்தன் கூர் பண்ணுறானா, அந்த அவன் ஒரு குரு. அவங்க ராஜா வந்து பவனி போகிறார், ரொம்ப வைபவமாக அந்த ராஜா பவனி போகிறார். இவன் இந்த பானத்தை கூர் பண்ணிட்டுருக்கான். முடித்த பின்ன, என்னடா ராஜா போனார் நீ பார்க்கலையானா, அவன் பார்க்கவே இல்லையேங்கிறானா. இப்படி ஏகாகிர சித்தத்தோடு அவன் அவனோட வேலையை பண்ணியிருந்திருக்கான். அந்த மாதிரி நம்ம வந்து பகவான்கிட்ட மனசை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சுவாமிகள் ஒன்று சொல்கிறார். நம்பாத்துல டிவி போடாதேன்னு சொன்னால் கேட்பா, பக்கத்தாத்து டிவி சத்தம் கேட்குறதே. அதனால் நம்ம மனசு வச்சு இந்த ராமாயண பாகவதத்தை படிக்கிறதுக்கு கற்றுண்டோமோ புழைச்சோம், இல்லைனா இந்த காலத்தில் படிக்கவே முடியாது அப்படிங்கிறார். அந்த மாதிரி அதுக்குள்ளே லயிச்சு போகணும் பகவத் பஜனம் பண்ணும்போது அப்படிங்கிறது இந்த பானத்தை கூர் பண்ணுறவங்கிட்டேருந்து கற்றுண்டேன் அப்படி. அடுத்தது சிலந்தி. இந்த சிலந்தி வந்து தன்னுடைய உடம்புலேருந்தே ஒரு திரவத்தை உற்பத்தி பண்ணி அதை வச்சு ஒரு சிலந்தி வலை பின்னி அந்த வலையில் கொஞ்ச நாள் விளையாடிட்டு அப்புறம் அதை தனக்குள்ளேயே இழுத்துன்றது. அந்த மாதிரி பகவான் தனக்குள்ளேருந்தே சாமக்ரிகள் வச்சுண்டு இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணி இதில் வந்து சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்ணுறார், அதில் விளையாடுறார், அழகிலா விளையாட்டுடையான் அப்படின்னு அந்த பகவானோட பெருமையை நினச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். கடைசி 24வது குரு வந்து குளவி. இந்த குளவி வந்து ஒரு புழுவை கொட்டிட்டு போனோன்னு அந்த புழு வந்து இந்த குளவியே நினச்சிட்டுருந்து கொட்டுமோ கொட்டுமோ நினச்சி அதுவும் குளவி ஆகிடும். அந்த மாதிரி யத்பாவம் தத்பவதி, எதை நாம் நினச்சிட்டே இருக்கோமோ அதே மாதிரி ஆகிடுவோம். அந்த மாதிரி பகவத் பஜனம் பண்ணோம்னா நமக்கு பகவானுடைய சாயுஜ்யம் கிடைக்கும் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். இதுக்கெல்லாம் மேலே இந்த நம்முடைய உடம்பே ஒரு குரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இந்த உடம்பு வந்து வயசான பின்ன ஒவ்வொரு பார்ட்டு படுத்துறது, கை நம்ம சொன்னது கேட்க மாட்டேங்கிறது, கால் நம்ம சொன்னது கேட்க மாட்டேங்கிறது. அதுக்காக நம்ம வந்து நம்ம கையை வெறுக்கிறோமோ காலை வெறுக்கிறோமோ. உன்னை வந்து பிறந்த நாள்லேருந்து நான் உனக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டேன், உனக்கு வந்து சோப் போட்டு குளிப்பாட்டினேன், நீ என் சொன்ன கேட்க மாட்டேங்கிறேன்னு உடம்பை வந்து நம்ம தண்டிக்கிறோமோ. இல்லை அப்படி பண்ணுறதில்ல, அப்படி இருக்கச்சே இந்த உடம்பே நீ சொன்னதை கேட்க மாட்டேங்கிறது போது பிள்ளையும் பேரனும் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான்னு ஏன் இவ்வளோ தவிக்கிற அப்படின்னு சொல்கிற சுவாமி. அந்த மாதிரி இந்த உடம்பு கிட்டேருந்தே ஒரு பாடம் கற்றுக்கிறேன் அப்படின்னு இப்படி அந்த தத்தாத்ரேய மகாயோகி யது மகாராஜாவுக்கு சொல்லி கொடுத்ததை கிருஷ்ண பகவான் உத்தவருக்கு சொன்னார். இன்றைக்கி நம்ம சுவாமிகள் மூலமாக தெரிஞ்சிடணும். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராமா.